கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
அன்பான சகோதரனே சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். சாலமோன் இஸ்ரவேலை ஆளும் ஞானத்தை கேட்டார். சுயநலம் இல்லாமல் சாலமோன் கேட்ட காரியம் கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானதாய் இருந்தது. எனவே அவன் கேட்டதை விட அதிகமாக அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஞானத்தோடு கூட செல்வத்தையும் மதிப்பையும் கொடுத்தார். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பது ஒரு குழந்தைக்கு இரண்டு தாய்மார் உரிமை பாராட்டிய பொழுது அவர் கொடுத்த நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள்.
சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீருமட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள்.
சாலமோன் அரியணைக்கு வந்தவுடனே முதலாவது செய்த ஒரு காரியம், எகிப்து அரசனான பார்வோனின் மகளை திருமணம் செய்கிறார். இதனால் எகிப்தோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. அந்நிய பெண்களை சாலமோன் திருமணம் செய்தது அவர் செய்த பெரிய தவறு. ஞாபகம் இருக்கிறதா, சாலமோன் அநேக பெண்கள் இருந்த அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர். தகப்பனாய தாவீதைப் போல கரடு முரடான வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாதவர். தாவீது தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது போல சாலமோனுடைய உள்ளத்திலே கர்த்தர் மேலே தாகம் இருந்தது போல தெரியவில்லை. என்றாலும் தன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளை பின்னான காலங்களிலே சாலமோன் உணர்ந்தார். பார்வோனின் மகளை திருமணம் செய்த பின்னர்தான் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டிருக்கிறார். தாவீதின் ஆட்சி காலத்திற்கு பிறகு மக்கள் பின்வாங்கி போனார்கள். உயர்ந்த ஸ்தலங்களிலே பிற ஜனங்களைப் போல பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். இது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பியதை வெளிப்படுத்துகிறது. ஒன்று ராஜாக்கள் 3:3-4 வசனங்களை பாருங்கள்.
சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான்.
சாலமோனும் இவ்வாறு மற்ற பலிபீடங்களிலே பலி செலுத்த விருப்பமுள்ளவராய் காணப்பட்டிருக்கிறார். ஆனால் தாவீது ஒரு காலம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய துணியவில்லை. சாலமோன் கர்த்தரை நேசித்திருந்தாலும் தாவீதை போல நேசிக்கவில்லை. சாலமோன் தாவீதின் வழிகளிலே நடந்தாலும் சில காரியங்களிலே குறைவுபட்டே காணப்படுகிறார். வசனம் 5.
கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார்.
சாலமோனுக்கு இரவிலே கர்த்தர் சொப்பனத்திலே தரிசனமானார். இந்நாட்களிலே சிலர் இரவிலே அருந்திய வித்தியாசமான உணவுகளினாலே சொப்பனம் வருகிறது. ஆனால் சாலமோனுக்கு கர்த்தர் சொப்பனத்திலே தரிசனமானார். இந்நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பொதுவாக அவருடைய வார்த்தையின் மூலமாகவே பேசுகிறார். அவர் அங்கே சொல்வது என்ன? சாலமோனே, நீ விரும்புகிறதை கேள் என்று தேவன் சொன்னார். தனக்கு வேண்டிய எதையுமே கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சாலமோன் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அவருக்கு மனித ஞானமும் கொஞ்சம் இருந்திருக்கிறது. கர்த்தர் சாலமோனிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னவுடனே சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு வாழ்க்கை வாழ நம்மிலே ஒருவருக்கும் சொந்த ஞானமோ பலனோ கிடையாது. கர்த்தர் நம்மை அவ்வாறு வாழும்படியாக சொல்லவில்லை. அவர் நம் மூலமாக வாழ நாம் அனுமதிக்க அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது சாலமோன் மூலமாகவும் அவர் செயல்பட விரும்புகிறார். இந்த சாலமோன் செல்வத்தையோ மேலும் அதிகாரத்தையோ இன்னும் சில ராஜ்யங்களையோ கேட்டிருக்கலாம். ஆனால் தனது குறையை உணர்ந்தவராக அவர் என்ன கேட்கிறார் பாருங்கள். 1 Kings 3:6.
அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர்.
தாவீதின் அரியணையை பூர்த்தி செய்ய தனது தகுதி குறைவை உணர்ந்து சரியான காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்கிறார். 1 Kings 3:7-8 வசனங்களை பாருங்கள்.
இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன்.
அனுபவத்தை பொறுத்தமட்டிலேயும் தன்னை ஒரு சிறு பிள்ளையாகவே அவர் உணர்ந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்ய தனக்கு தகுதியில்லை என்பதை உணர்ந்தார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு பலர் கர்த்தருக்கு பணி செய்ய தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல என்பதை உணர்கிறதில்லை. தகுதியின்மையை உணராமலேயே கர்த்தருடைய பணியிலே செயல்பட விரும்புகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே அவருடைய பணியை செய்ய குறைவுள்ளவர்கள். அதை நாம் உணர்ந்து அவருடைய பாதத்திலே போகும்பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒன்று ராஜாக்கள் 3:9.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான்.
சாலமோன் கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகை செய்ய சரியான ஞானத்தை கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்கிறார். இதை இன்னும் சற்று நாம் கூர்ந்து கவனிப்போம். சாலமோன் ஞானத்திற்காக ஜெபித்தார், உண்மைதான். ஆனால் எப்படிப்பட்ட ஞானத்திற்காக ஜெபித்தார்? அரசு பணியை நிறைவேற்ற தேவையான ஞானத்திற்காக ஜெபித்தார். எப்படி தனது ஜனங்களை நியாயம் தீர்ப்பது என்பது தொடர்பான ஞானத்தை கேட்டார். அவர் ஆவிக்குரிய ஞானத்தை கேட்கவில்லை. நீதிமொழிகளின் புத்தகத்திலேயும் பிரசங்கியின் புத்தகத்திலேயும் உலகத்திற்கு அடுத்த ஞானத்தை நாம் பார்க்கிறோம். பாலிப வயதிலே தன்னந்தனியாக வாழ்க்கைக்குள்ளே நுழைகிற ஒவ்வொருவருக்கும் நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் கொடுக்கலாம். உன்னத பாட்டிலே ஆவிக்குரிய ஞானமுள்ளவராக அவர் எழுதுகிறார். என்றாலும் தனது வயது முதிர்ந்த காலத்திலே மனைவிமாருடைய பேச்சை கேட்டு கர்த்தருக்கு விரோதமாக இருதயத்தை திருப்பினார். சாலமோன் ஆவிக்குரிய ஞானத்திற்காக ஜெபிக்கவில்லை, அரசாங்கத்தை நடத்த தேவையான ஞானத்திற்காகவே ஜெபித்தார். அதை சாலமோனுடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். 1 Kings 3:10-11.
சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐசுவரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால்.
ஞானமுள்ள தீர்ப்புகளை செய்ய சாலமோன் வாஞ்சித்தார். இந்த அநேகர் அரசாங்கத்திலே பொறுப்புகளை எடுக்க வாஞ்சிக்கிறார்கள், போட்டியிடுகிறார்கள். அவர்கள் அனைவருமே நாங்கள் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு சிறந்தவர்கள், எவ்வளவு திறமை உண்டு என்று கூறலாம். பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடலாம் என்று சொல்லலாம். ஆனால் எவ்வளவு தூரம் அவர்கள் அதை நிறைவேற்ற முடியும் என்பதை நம்மிலே அநேகர் அறிந்திருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே அதற்கான ஞானம் இல்லை. அப்படி பொறுப்புக்கு வருகிற யாராவது வெளியே வந்து, எனக்கு ஞானம் இல்லை, என்னுடைய குறைவுகளை நான் உணர்கிறேன், ஆனால் தேவன் என்னை வழிநடத்தும்படியாக அவரை நான் சார்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்வார்கள் என்றால், அப்படிப்பட்ட கூற்று உலகத்தையே உலுக்கும். சாலமோன் அன்றைக்கு அதைத்தான் சொன்னார். அதை குறித்து கர்த்தரும் மகிழ்ச்சி அடைந்தார். பாருங்கள், 1 Kings 3:12.
உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை.
ஆம், சாலமோன் உண்மையாகவே ஞானமுள்ள ஒரு அரசனாக திகழ்ந்தார். நீதிமொழிகளின் புத்தகத்தையும் பிரசங்கியின் புத்தகத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த உயர்வான ஞானத்தை பார்க்க முடியும். சாலமோன் மூலமாக மனித ஞானத்தின் உயர்வான ஞானத்தை அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அது வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் சந்திக்க போதாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 Kings 3:13-14.
இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார்.
முன்னதாகவே நான் கூறியது போல யாரோடு கூட சாலமோன் ஒப்பிடப்படுகிறார்? தாவீதோடு கூட. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இது உலக பிரகாரமான ஒரு அளவுகோல்தான். என்றாலும் பல ராஜாக்கள் அந்த அளவுகோலிலே கூட மிக குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். பாருங்கள், 1 Kings 3:15.
சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான்.
தகன பலியும் சமாதான பலியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. தகன பலி இயேசு யார் என்பதை சொல்கிறது. சமாதான பலி இயேசு சிலுவையிலே மரித்து தமது ரத்தத்தினாலே தேவனோடு நம்மை சமாதான உறவுள்ளவராக்கினார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் யார் என்பதனாலேயே தேவனோடு நமக்குள்ள உறவை புதுப்பிக்க முடிந்தது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே நம்முடைய பாவம் கழுவப்படக்கூடியதாயிற்று. இந்த அதிகாரத்தின் இறுதியிலே சாலமோனின் ஞானம் வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். உண்மையான ஒரு பிரச்சனைக்கு மிக ஞானமுள்ள தீர்ப்பை கூறுகிறார். அங்கே இரண்டு பெண்கள் இருந்தார்கள், வேசியான இரண்டு ஸ்திரீகள். அவர்கள் இருவருக்கும் நடுவிலே ஒரு குழந்தை இருந்தது. இரண்டு பேரும் அது தங்கள் குழந்தை என்றார்கள். நியாயத்திற்காக சாலமோனிடத்திலே வந்தார்கள். எப்படி அந்த பிரச்சனையை தீர்ப்பது? உண்மையான தாய் யார் என்பதை எப்படி கண்டுகொள்வது? இந்நாட்களிலே செய்தித்தாள்களிலேயும் இப்படிப்பட்ட சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு விஞ்ஞான ரீதியான சோதனைகள் நடத்தப்படுகிறது. ஆனால் அந்நாட்களிலே சாலமோனுக்கு எந்த இரத்த பரிசோதனை நிலையமும் கிடையாது. எனவே அந்த பெண்களை பார்த்து, இரண்டு பேருக்கும் குழந்தை வேண்டும் என்று நீங்கள் சொல்வதனாலே அந்த குழந்தையை இரண்டாக வெட்டி ஒவ்வொருவருக்கும் பாதி பாதியை தருகிறேன் என்றான். அந்த குழந்தைக்கு உண்மையான தாயாக இல்லாதவள், குழந்தையின் மேலே அன்பு இல்லாதவள். சரி, அப்படியே ஆகட்டும் என்று முன் வருகிறாள். ஆனால் உண்மையான தாயோ, இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம், குழந்தையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறினாள். குழந்தையின் ஜீவனை காப்பதற்காக குழந்தையையே தியாகமாக கொடுக்க முன்வரும் தாயே உண்மையான தாய் என்பதை சாலமோன் அறிந்து கொள்கிறார். இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் 3:28 பாருங்கள்.
ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள்.
அருமையானவர்களே, சாலமோனின் காலத்திலே ஞானமாக அவர் செய்த தீர்ப்புக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 4 நாம் பார்க்கும்பொழுது ராஜ்யம் உன்னதமான ஒரு நிலைமைக்கு வந்திருந்தது. அங்கே சமாதானம் இருந்தது, செழிப்பு இருந்தது. இன்றைக்கும் மக்கள் சமாதானத்தை வாஞ்சிக்கிறார்கள். தாவீது ஒரு யுத்த மனிதனாயிருந்தார். ஆனால் சாலமோன் சமாதானத்தின் இளவரசராய் இருந்தார். ஆனாலும் சாலமோன் காலத்திலே மக்கள் அனுபவித்த சமாதானத்திற்கு காரணம் தாவீது யுத்தம் பண்ணியதனாலேயே கிடைத்தது. இது ஆவிக்குரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதை குறித்து சிலர் குறைவாக எண்ணுகிறோம். அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கான காரணம், ஏற்கனவே ஒரு யுத்தம் நடைபெற்றுவிட்டது, ஒரு பெரிய பலி செலுத்தப்பட்டுவிட்டது, இரத்தம் சிந்தப்பட்டுவிட்டது. எனவே அவர் என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார். சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வாங்கி தந்தார். அவருடைய ரத்தத்தினாலே மட்டுமே நாம் ஒரு மெய்யான சமாதானத்திற்குள்ளே கடந்து வர முடியும். கவனியங்கள் 1:4-6.
ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். சீசாவின் குமாரராகிய ஏலி கோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அகிலூத்தின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபுத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிஷா அரமனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாயிருந்தான்.
இந்த அதிகாரத்தின் முதல் சில வசனங்களிலே சாலமோனுடைய குமாரருடைய பெயர் பட்டியலை பார்க்கிறோம். இவர்களிலே சிலர் தாவீதின் குமாரர்களின் குமாரர்களாயும் இருக்கிறார்கள். 5 அசரியாவை குறித்து வாசிக்கிறோம். இவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானுடைய மகனாயிருக்கலாம், அல்லது தாவீதின் மகனான நாத்தானுடைய மகனாகவும் இருக்கலாம். 1:7 பாருங்கள்.
ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள்.
தாவீது தன்னுடைய ராஜ்யத்திலே 12 முக்கியமான பிரதானிகளை உடையவராயிருந்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்தரத்திலிருந்து வந்தவர்கள். ராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அனுதின தேவைகளை சந்திப்பதற்காக பொறுப்பெடுத்திருந்தார்கள். இவ்வாறுதான் அந்நாட்களிலே வரி வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. 1:20-21 பார்ப்போம்.
யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜாக்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள்.
இந்த காலகட்டம் செழிப்பும் சமாதானமும் இருந்த ஒரு காலம். யுத்தமெல்லாம் முடிவடைந்து விட்டது. எல்லாருக்கும் தேவையான அளவு செல்வமும் உணவும் இருந்தது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வரப்போகிற ராஜ்யத்தை குறித்த ஒரு சிறிய நிழல் காட்சி இங்கே காணப்படுகிறது. 1000 வருட அரசாட்சியின் சமயத்திலேயும் கர்த்தருடைய ஆளுகையின் சமயத்திலேயும் மக்கள் செழித்திருப்பார்கள். 1 ராஜாக்கள் 4:25.
சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள்.
இங்கே பல காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட காலத்திலே பாதுகாவல் இருந்தது. இந்த காலத்திலே கூட இல்லாத அளவு பாதுகாவல் அன்று இருந்தது. ஆனால் ஏசாயா 57:21 நாம் வாசிப்பது போல துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. சமாதான பிரபு வரும்பொழுது பூமியிலே சமாதானத்தை அவர் கொண்டு வருவார். சாலமோனின் காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய திராட்சை கொடியின் கீழும் தனது அத்தி மரத்தின் கீழும் இருந்தார்கள். ஒருவன் மாட மாளிகையிலும் மற்றும் ஒருவன் குடிசையிலும் வாழ்ந்தான் என்று சொல்லப்படவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் கீழும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் கீழுமே வாழ்ந்தார்கள். தங்கள் சொந்த நிலங்களிலே சுகமாய் தங்கியிருந்தார்கள் என்பதே அதன் பொருள். தான் முதல் பெயர்சபா வரை இவ்வாறு இருந்தது. சாலமோன் காலம் முழுவதும் இதுதான் அங்கே காணப்பட்ட செழிப்பு. 1 ராஜாக்கள் 4:26.
சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள்.
அருமையானவர்களே, இந்த வசனத்தை சற்றே கூர்ந்து கவனியுங்கள். குதிரை யுத்தத்தை குறிக்கும் ஒரு மிருகம். குதிரைகளை பெருக்குவது தகாதது என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். மிக திட்டமும் தெளிவுமாக குதிரைகளையோ மனைவிகளையோ அநேகம் கொண்டவர்களாய் அரசர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், உபாகமம் 17:16 வாசிக்கிறேன். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. ஆனால் சாலமோனோ இவைகள் இரண்டையுமே பெருக்கிக் கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தின் பல பகுதிகளிலே இந்த குதிரைகளுக்கான லாயங்கள் இருந்தது. மெகிடோ என்ற இடத்திற்கு சென்றால் இப்பொழுதும் அந்த குதிரை லாயங்களின் ஒரு பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதிக்கு மிக அருகிலேதான் இறுதியான யுத்தம் நடக்கும் இடமான அர்மகெதான் இருக்கிறது. மேலே இருந்து பார்ப்பதற்கு மிக தெளிவாக தெரியும் ஒரு பிரதேசம். மெகிடோவிலே உள்ள அந்த குதிரை லாயத்திலே சுமார் 450 குதிரைகளை கட்ட முடியும். 2 9:23 வாசிக்கும் பொழுது 4000 குதிரை லாயங்கள் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய ஞானத்திற்கு விரோதமாக சாலமோன் குதிரைகளை பெருக்கியிருந்தார். இப்பொழுது சாலமோனின் ஞானத்தை குறித்து மற்றொரு காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 4:29-30.
தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது.
ஆம் பிரியமானவர்களே, கிழக்கு என்று சொல்லும்பொழுது அங்கிருந்துதான் ஞானிகள் இயேசுபாலனை தரிசிக்க வந்தார்கள். சரி, 1 ராஜாக்கள் 4:31 பாருங்கள்.
அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது.
இங்கே 4 ஞானிகளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வசனங்கள் 32-33 பார்ப்போம்.
அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்குமுள்ள மரம் முதலிய தாபரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான்.
சாலமோன் 3000 நீதிமொழிகளை கூறினார் என்று பார்க்கிறோம். அவைகளிலே சில 100 நம்முடைய வேத புத்தகத்திலே இருக்கிறது. அவருடைய பாடல்கள் 1005. ஆம், மிக அருமையாக அவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்களிலே ஒரே ஒரு பாடல்தான் நம்முடைய கருத்திலே இருக்கிறது. அது உன்னத பாட்டு. சாலமோன் மரங்களை குறித்து பேசினார், கேதுரு மரங்களை குறித்து பேசினார், மிருகங்களை குறித்து பேசினார், பறவைகளை குறித்தும் பேசியிருக்கிறார், ஊர்ந்து செல்வதை குறித்தும் சிறு புழு பூச்சிகளை குறித்தும் பேசியிருக்கிறார், மட்டுமல்ல மீனை குறித்து அவர் பேசியிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் அவர் கற்று அறிந்தவராய் இருந்திருக்கிறார். அருமையானவர்களே, சொல்லப்போனால் இது விஞ்ஞானத்தின் ஆரம்பம்தான். இவை எல்லாவற்றிலேயும் சாலமோன் ஆர்வம் உள்ளவராய் காணப்பட்டிருந்தார். ஒன்று ராஜாக்கள் 4:34.
சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள்.
சாலமோன் அவருடைய ஞானத்திற்காக உலகளாவிய புகழ் பெற்றிருந்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்க பலர் வந்தார்கள். அவர் கூறிய சில நீதிமொழிகள் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனது வாலிப வயதுக்குள்ளே கடந்து செல்கிற எந்த ஒரு வாலிபனுக்கும் இவை மிகவும் பிரயோஜனமான வசனங்கள். சில நீதிமொழிகள் மக்களை தங்கள் வாழ்க்கைக்கும் தங்கள் வியாபாரத்திற்கும் தெளிவாக வழிநடத்தி செல்கிறதா இருக்கிறது. தேவன் நம்மோடு மிக அடிப்படையாக உறவுள்ளவராயிருக்கிறார். தேசத்தின் ராஜ்யத்தை குறித்த பிரமாணங்களை நாம் பார்க்கும்பொழுது சமுதாய கூட்டுகளை குறித்தும் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்திலேயும் சில அடிப்படை விதிமுறைகளை நாம் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. நீதிமொழிகளை ஒரு வாலிபன் கைக்கொள்வதனாலே அவன் கிறிஸ்தவனாக முடியும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது அவருடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாகவே காணப்படும். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீதிமொழிகளின் புத்தகத்தை ஒரு ஒழுங்கோடு நீங்கள் வாசியாமல் இருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு தேதிக்குரிய நீதிமொழிகளை காலையிலோ அல்லது மாலையிலோ கட்டாயம் ஒரு நேரம் வாசியுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாயிருக்கும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அல்ல ஆண்டவரே, சாலமோன் ராஜா ஞானத்தை உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளும் முன்னதாக தவறாக தீர்மானம் செய்து எகிப்திய பெண்ணை திருமணம் செய்ததை குறித்து நாங்கள் வருந்துகிறோம். ஆனாலும் நீர் அவரிடத்திலே என்ன வேண்டும் என்று கேட்கும்பொழுது சரியான பதிலை அவர் கொடுக்க நீர் கொடுத்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோக ஞானத்தை தாரும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவையான ஞானத்தை தாரும், கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும், பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஞானத்தை தாரும். அதனால எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே கனமும் மகிமையும் என்றும் என்றும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். எசேக்கியல் 36:9 முன்பாகம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். எசேக்கியல் 36:9 முன்பாகம். Thank you.